عن أبي أحبس الجشمي عن أبيه رضي الله تعالى قال قلت يا رسول الله அபி அஹவசல் ஜுஷமி ரஹமத்துல்லாஹ் தஆலா அலைஹி அவர்கள் தன்னுடைய தந்தையை திட்டம் அறிவிக்கிறார்கள். கால குல்து யா ரசூலுல்லாஹ், நான் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டேன், அரஐத அன் மரத்து பி ரஜுலின் பலம் யக்கிரினி வலம் யுகைனி, யா ரசூலுல்லாஹ், நான் பயணம் மேற்கொள்கிற போது ஒரு மனிதரை கடந்து செல்கிறேன், அவர் என்னை பொருட்படுத்தவும் இல்லை, எனக்கு விருந்தளித்து உபசரிக்கவும் இல்லை, சும்மா மரபி பாததாடிக்க அகரீரிஹி, அதற்கு பிறகு அவர் என்னை கடந்து வருகிற போது நான் அவரை அது போல பொருட்படுத்தாமல் விட்டு விடுவா, அல்லது அவன் அஜிசிஹி, அவரை நான் உபசரிக்கவா என்று கேட்டபோது கால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் இக்ரிஹி, அவரை உபசரித்து அவருக்கு விருந்தளி என்று சொன்னார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில மனிதர்களை நம்ம வந்து போற வழியிலையோ அல்லது வேற எங்கேயாவது சந்திக்கிற போதோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, அந்த காலத்துல வந்து தெரிஞ்சவங்களை தான் உபசரிப்பாங்கிறதல்ல, வெளியூர்ல இருந்து யாரு வந்திருந்தாலும் அவங்களை வந்து உபசரிச்சு அவங்களுக்கு விருந்து கொடுக்கக்கூடிய வழக்கம் இருந்துச்சு. அறிமுகமானவர்கள் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு பாகுபாடு இல்லை. அது மாதிரி அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்கிறாரு, ஒரு வேலையை போறோம், ஒரு இடத்துல தங்க வேண்டியது வந்துச்சு, அங்க இருக்கிற மனிதர் கண்டுகொள்ளவே இல்லை, அவரை பத்தி எதுவுமே பொருட்படுத்தல, விருந்தளிக்கிற அவருக்கு ஒரு காலம் வருது, இவர் இருக்கிற இடத்துக்கு வர்றாரு, அப்படி இருக்கிற போது அவர் செய்தது மாதிரியே நம்ம செய்திருப்பா, இல்லது நாம அவரை உபசரிச்சு விருந்தளிக்கவான்னு சொல்லி கேட்டபோது செல்லாவில் சொன்னாங்க, நீங்க வந்து அவர் மாதிரி செய்யாதீங்க, அவரை உபசரிச்சு அவரை விருந்தளிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பொதுவாகவே நம்ம இடத்துல இருக்க வழக்கு என்னன்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் ஒன்று செய்துட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அப்படி செஞ்சுட்டானா எனக்கு தெரியாம போச்சே, அதே அவன் அப்படி செய்த நீ என்ன அப்படி செய்யணும், நீ அதுக்கு பதில் செஞ்சிரு, அப்படிதான் சொல்ற வழக்கம். சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, அவன் மதிக்கல அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்வோம், அப்படின்னா அந்த இடத்துக்கு நீ போவாது, மதியாத வாசல் மிதியாது, அவன் செஞ்ச மாதிரி நீ செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்ற வழக்கம் தான் இருக்கிறது. ஆனால் இது உயர்ந்த பண்பு அல்ல, இஸ்லாம் என்பது உயர்ந்த மார்க்கம். அல்லாஹ்வுக்கால இந்த உலகத்தில் எல்லா வஸ்துக்களை விட சிறப்பையும் உயர்வையும் எதற்கு கொடுத்துருக்கிறான் என்று சொன்னால், ஈமானுக்கு கொடுத்துருக்கிறான். ஈமானுக்கு அடுத்து தான் மற்ற எல்லாமே. நமக்கு மத்தியில் சில விஷயங்களை சிறப்பாக உயர்வாக கருதினாலும் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற ஈமான் தான் எல்லாத்தையும் விட உயர்வானது, சிறப்பானது. அந்த உயர்வான ஈமானை கொண்டிருக்கிற மூமின்கள் எந்த நிலையிலும் உயர்வான பண்புகளோடு வாழ வேண்டும், உயர்வான பேச்சுகளோடு இருக்க வேண்டும், உயர்வான சிந்தனைகள் இருக்க வேண்டும். சில பேர்களுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் அதாவது சாக்கடை விட மோசமாக இருக்கிறது ஈமானுடையவர்கள். அது என்ன இருக்குன்னா, எப்படி ஒரு செல்லு எப்படி அந்த மரத்தை அரித்து அரித்து சாப்பிட்டு விடுகிறதோ, அதுபோல தீய குணங்களும் தீய எண்ணங்களும் ஈமானை சாப்பிட்டு விடும். எனவேதான் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு காட்டி தந்திருக்கிற வழிமுறை என்னவென்று சொன்னால், உயர்வான எண்ணம், உயர்வான சிந்தனை, உயர்வான பண்பு, பேசுகிற போது உயர்வான பேச்சுக்களை பேசுகின்ற வளமை தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த சாபி கேட்டபோது அப்படியா, சரி நீங்கள் அது மாதிரி இருந்திருப்போங்கன்னு சொல்லல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் அப்படி செய்திருக்கட்டும், அது அவருடைய குணமாக இருக்கட்டும், ஆனால் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, அவரை உபசரிக்க வேண்டும், அவருக்கு விருந்தளிக்க வேண்டும் என்பதைத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பாடமாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வும் இதைத்தான் விரும்புகிறார். அடியார்களுக்கு மத்தியில ஒரு மனிதர் தீங்கு செய்கிற போது அதற்கு பகரமாக இன்னொரு தீங்கை செய்வதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை, விரும்புவதில்லை. தீங்கு செய்வதற்கு பகரமாக நன்மையைத்தான் அல்லாஹ் தஆலா செய்யும்படி நமக்கு உத்தரவு போடுகிறார். குர்ஆன் சொல்லுகின்ற தத்துவம் என்னவென்று சொன்னால், ஒரு காலம் தீமைக்கு என்ன செய்யாது, பதிலாக ஆகாது. தீமையை கொண்டு தீமையை அழிக்க முடியாது. ஒருத்தர் ஒரு கெடுதி செய்கிறார் சொன்னால் அது மாதிரியான ஒரு கெடுதியை செய்துவிட்டு அதை அழிக்க முடியாது, பகரமாக்கி விட முடியாது. அதைத்தான் இன்னும் சொல்ல போனால் இமாமுகள் சொல்லிக்காட்டுவார்கள், ஒரு நஜீஸின் மூலம் ஒரு நஜீஸை சுத்தப்படுத்த முடியாது. நஜீஸை சுத்தப்படுத்துவதற்கு சுத்தமான தண்ணீர் வேண்டும், அது அல்லாமல் நஜீஸை சுத்தப்படுத்த முடியாது. அதே போன்றுதான் தீமையான ஒரு காரியத்தை தீமையை கொண்டு என்ன செய்ய முடியாது, சுத்தப்படுத்த முடியாது, நன்மை கொண்டுதான் அதை சுத்தப்படுத்த முடியும். எனவே மற்றவர்களுடைய தீமையான செயல்கள், தீமையான பண்புகள் அவரிடத்தில் இருந்த போதிலும் கூட நன்மை அதற்கு பகரமாகி அது தீமையிலிருந்து அவர்களை என்ன செய்ய வேண்டும், அதை சுத்தப்படுத்த வேண்டும். இதைத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டிருந்தார்கள். யாராக இருந்தாலும் சரி, காபிர்களாக இருக்கட்டும், முனாஃபிக்குகளாக இருக்கட்டும், மற்ற யாராக இருந்தாலும் சரி, அவரிடத்திலே வந்து வருகின்ற தீய பண்புகளை செல்லாது சொல்வதற்கு நற்பண்புகளின் மூலமாக தான் அதை தீர்த்திருக்கிறார்கள், சுத்தப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு எடுத்து எழுப்புகிறது. உகது யுத்தத்தின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த கவலை, அந்த துக்கம், அதற்கு போன்று அதுக்கு பின்னாலும் அதுக்கு முன்னாலும் ஏற்படலை. அவ்வளவு கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் மன ரீதியாக. தன்னுடைய சிறியவர்களை அம்சாரதாத்தாளுடைய உடலை பார்த்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அவருடைய அந்த எழுச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை. ரொம்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நொந்து போய்விட்டார்கள். சின்ன பின்னப்படுத்திருக்கிற அந்த உடலை பார்த்து செல்லதாலே சொன்னார்கள், சத்தியம் செய்தார்கள், அல்லாஹ்வே சத்தியமாக சொல்கிறேன், இந்த நிலைமைக்கு அவருடைய சிறிய தந்தையை ஆளாக்கியவர்களை நான் அவர்களிலே 70 பேர்களை பழி வாங்காமல் விட மாட்டேன். என்னுடைய சிறிய தந்தைக்கு இந்த மாதிரி நிலைமை கொண்டு வந்தாங்களா? இது மாதிரி அவர்கள் காவிர்களிலே 70 பேர்களை நான் பழிதீர்ப்பேன் என்று செல்லதாலே சொன்ன போது அங்கு கூடியிருந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், நாங்களும் சத்தியம் செய்கிறோம், இதற்கு பழிக்கு பழியாக அவர்களிலே பல பேர்களை நாங்கள் கொல்லாமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வச்சு அதை பார்த்தபோது, அந்த உடலை பார்த்தபோது அவர்களால் அடக்கிக் கொள்ள முடியாமல் அவர்கள் அங்கு ஒரு சத்தியம் செய்கிறார்கள். உடனே அல்லாஹ்வுத்தால வசனத்தை இறக்கி வைக்கிறான். அல்லாஹ்வுத்தால காபிர்கள் மீது கடுமையான வெறுப்பு கொண்டவன் தான். இருந்தபோது ஆமா நீங்க செஞ்சது சரிதான், அது மாதிரியே செய்யுங்க என்றெல்லாம் சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன வசனத்தை இறக்கி வைத்தார் என்று சொன்னால், நீங்கள் அவர்களை பழி தீர்ப்பதாக இருந்தால் அவர்கள் உங்களை எந்த அளவுக்கு பழி வாங்கிக் கொண்டார்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் அவர்களை பழி தீர்க்க வேண்டும். அதெல்லாம அதுக்கு அதிகமா நீங்க என்ன செய்யக்கூடாது, முடிவெடுக்க கூடாது, சத்தியம் செய்யக்கூடாது. உங்களில் ஒருத்தர் அவர் சின்னாபனப்படுத்தி இருக்கிறார், அதுபோல அவர்களில் ஒருத்தரை நீங்க நினைச்சுலாம் பழி வாங்கலாம். அதெல்லாம 70 பேர் நான் பழி வாங்குவேன், நிறைய பேரை பழி தீர்ப்பேன் என்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது, முடிவெடுக்க கூடாது. வலையின் சபரத்தும் என்றாலும் கூட நீங்கள் பொறுமையாக இருந்தால் அதுதான் பொறுமையாளர்களுக்கு சிறந்தது, பொறுமையான மனமுடையவர்களுக்கு அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆன் வசனம் இறங்கிய உடனேயே தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டார்கள். அதை நான் பழிதீர்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். எந்த நிலையிலும் ஒரு மனிதன் வரம்பு மீறி போய்விடக்கூடாது, தன்னுடைய உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹால அல்லாவுடைய அல்லாஹ் எதை விரும்புகிறான் என்று பார்க்க வேண்டும். ஒரு மூமினிடத்திலிருந்து அல்லாஹ் என்ன விரும்புகிறான்? ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா அவருடைய இட்டுக்கட்டான ஒரு செய்தி எல்லா ஹதீஸ் கிரந்தங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிலர்கள் ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா மீது ஒரு அபாண்டத்தை சுமத்தி ரசூலுல்லாஹ்வுக்கு தலைகுனிவு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி யூதர்களும் முனாஃபிக்குகளும் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் அதை செய்து விட்டார்கள். மிகப்பெரிய இஷுவாக அது ஆகிவிட்டது. திருக்குறாங்கில் அதைத்தான் வேண்டி அல்லாஹால 10 வசனங்களை இறக்கி வைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த அளவுக்கு அது பெரிய விஷயமாக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹால ஐஷா ரலி அல்லாஹு தஆலா அவர்களுடைய பத்தினித்தனத்தை வெளிப்படுத்தி குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்தார். யாரின் மீதும் அவதூறாக சொல்வதை அல்லாஹால ஒருபோதும் விரும்புவதில்லை. அந்த மாதிரி ஒரு மனிதரின் மீது அதாவது பத்தினித்தனமான ஒருத்தர் மீது அபாந்தத்தை சொல்கிற போது, விபச்சார குற்றத்தை சொல்கிற போது அல்லாஹால தன்னுடைய சக்தி முழுவதையும் அங்கே பிரயோகிக்கிறார். அது மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னால் ஹதீஸுகள்ல வருகிற சுரேஜ் என்பவருடைய விஷயமாக இருக்கட்டும், அவர் மீது அபாண்டத்தை சுமத்துகிற போது பச்சிலம் குழந்தைகளை வைத்து, அதாவது பேச தெரியாத, பேசுவதற்குரிய சக்தி இல்லாத குழந்தைகளை வைத்து அல்லாஹால அவர்களை சுத்தப்படுத்தி இருக்கிறார். அது மாதிரி தன்னுடைய சக்தி முழுவதையும் பிரயோகித்து அவர்களை அவருடைய படித்தனத்தை வெளிப்படுத்துகிற நிகழ்வு நிறைய நடந்திருக்கிறது. இங்க ஆயிஷா ரலியல்லாஹுத்தாலாவுடைய விஷயத்தில் அல்லாஹ் 10 வசனங்களை இறக்கி வைத்தான். ஒரு வசனம் இறக்குனா போதுமானதுதான், ஆனால் 10 வசனங்களை இறக்கி வைத்து அல்லாஹால அதுக்கு தீர்வை சொன்னான். அதுல யாரெல்லாம் அந்த தூமத்தில் ஈடுபட்டார்களோ, அந்த அவதூறு சொல்வதில் ஈடுபட்டார்களோ, அவர்களுக்கெல்லாம் தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சட்டம் இறக்கி வைத்தார். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பத்தினி என்று விளங்கிய போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய ஆயுள் காலத்திலே நிறைய பேர்களுக்கு உதவி செய்து வந்திருக்கிறார்கள், நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார்கள். நன்மைக்கு அளவே கிடையாது, நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார்கள். அல்ல மிஸ்தர் என்று சொல்லுகிற ஒரு சஹாபி பதிலே கலந்து கொண்டவர், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சிற்றன்னையினுடைய மகன், தம்பி முறையாவது, அதனால் அவர் ரொம்ப ஏழ்மையான நிலையிலே இருந்தார். அவர் பதிலே கலந்து கொண்டிருக்கிறார், முஹாஜிராகவும் இருக்கிறார், ஹிஜ்ரத் செய்து சஹாபியாகவும் இருக்கிறார், ஏழையாகவும் இருக்கிறார். அவருக்கு மாதா மாதம் அவருடைய குடும்ப செலவுக்கு ஒரு தொகையை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்துக்கொண்டே வந்தார்கள். நீண்ட நாட்களாக அவர் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு உதவி செய்து வந்திருந்தாங்க. இந்த மிஸ்தரவியதாத்தாலானவரும் அறியாத்தனமாக அந்த அவதூற விஷயத்தில் அவர்களும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். அது உண்மையா இருக்குங்கிற நிலைமையில அவங்களும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டாங்க. இதன் காரணமாக அவ்வளவு சித்திகிறதாத்தாலானவர் மிஸ்தரின் மீது கடுமையான கோபம் கொண்டார்கள், கடுமையான வெறுப்பு கொண்டார்கள். இருக்காதா இல்லையா? தன்னுடைய மகனுடைய விஷயத்துல தன்னுடைய சகோதரனாக இருக்கிற, அதாவது தம்பியாக இருக்கிற அவர் ஐசல்லாத்தாலானுக்கு செச்சா முறை வேணும். அவங்க இவ்வளவு அபூபக்கர் சித்திகளான உபகாரத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த முனாஃபிக்குகளுடைய முனாஃபிக்கு யாருன்னே தெரியாது. சஹாபாக்களுக்கு முஸ்லிம்கள் மாதிரியே இருப்பாங்க அவங்க, அதனால அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. முனாஃபிக்குகள் சொன்ன போது அதை நம்பி அவர்களும் அந்த வேலையில் ஈடுபட்டு விட்டார்கள். இந்த விஷயம் வெளிப்படையான போது, இது உண்மை அல்ல, இது பொய்யானது, இது அவதூறானது என்ற விஷயம் வெளிப்படையான போது அபூபக்கர் சித்திகளா தான சத்தியம் செய்தார்கள், இனிமேல் மிஸ்தாவுக்கு நான் செய்கிற உதவியை இனிமேல் செய்ய மாட்டேன். அவருடைய உதவியை நான் இதோடு அவருக்கு செய்கின்ற உபகாரத்தை நான் நிறுத்தி விடுகிறேன், அல்லாமே சத்தியமாக நான் நிறுத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் செய்துட்டாங்க. சாதாரணமாக பார்க்கும் நியாயம் தானே அது. தன்னுடைய உபகாரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒருவர் தன்னுடைய மகளுடைய விஷயத்தில் தெரியாம, அதாவது எதையும் ஆராயாம சொல்லுகிற போது எவ்வளவு வெறுப்பு உண்டாகும். நம்ம யாராவது ஒருத்தர் நமக்கு பின்னாடி சொன்னாலும் கூட அவங்க மூஞ்சியை பார்த்து பேசுறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு. அவர் முன்னாடி சொல்லல, நமக்கு பின்னாடிதான் ஏதோ நம்மளை பத்தி தப்பா சொல்றாரு அப்படின்னு சொல்லுகிற போது அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு கூட நமக்கு வெறுப்பாக இருக்கிறது. இது நம்முடைய இயல்பு. ஆனால் அபூபக்கர் சித்திகளாக்காலும் அதையும் கடந்து அவரை வெறுக்கவெல்லாம் இல்லை, அவருக்கு செய்யற உபகாரத்தை நான் நிறுத்தி விடுவேன், இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சத்தியம் செய்தார்கள். அல்லாஹ் அதற்கு வசனத்தை இறக்கி வைத்தான், அல்லாஹ் அதை விரும்பவில்லை. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்தான், வலா இயத்தல் உலில் ஃபதலி மின்கும் வஸ்ஸாஅதி, உங்களிலே சிறப்பும் வசதியும் உள்ளவர்கள் இந்த மாதிரி சத்தியம் செய்யக்கூடாது. ஐயோக்கு உலல் குருபாவல் மசாக்கின் ஒல் முஹாஜிரின் என்ற அந்த வசனத்தை அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான். முஹாஜிர்களுக்கும் மிஸ்கின்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் செய்கிற உதவியை நான் நிறுத்தி விடுவேன் என்று சத்தியம் செய்வது முறையல்ல, தகுதி அல்ல. தகுதி வாய்ந்த நபர்களுக்கு அல்லாஹ் அபூபக்கர் புகழ்ந்து அங்கே சொல்லுகிறான், உங்களிலே சிறப்பும் வசதியும் உள்ளவர்கள், அதாவது மிக தகுதி மிக்கவர்கள், இப்படி எல்லாம் சத்தியம் செய்யக்கூடாது. அலா தொகிப்பூன் ஐ ஆசர் அல்லாஹ் வளர்க்கும், அல்லாஹுத்தாலா உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா அல்லாஹ் கேட்கிறார். நீங்க அந்த மாதிரி நபர்களுக்கு தொடர்ந்து உபகாரம் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கிறது, அதை நீங்கள் விரும்பவில்லையா என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தின் மூலமாக கேள்வி எழுப்பினார். உடனே அபூபக்கர் சித்திகளா தான் சொன்னார்கள், பலா யா ரப்பனா அரன் ரஹிப்பு, என்னுடைய ரட்சகனே, ஆம், நான் உங்களுடைய மன்னிப்பை தான் விரும்புகிறேன், எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. இந்த உலகத்தில் வேற எந்த விஷயம் எனக்கு தேவையில்லை, உன்னுடைய மன்னிப்பு கிடைத்தால் அது எனக்கு போதுமானது. எனவே நான் இந்த அந்த சத்தியத்தை முறித்து விட்டேன், அந்த மிஸ்தாக்கு செய்கிற உதவியை நான் தொடர்ந்து இருமடங்காக செய்வேன் என்று சொன்னார்கள். ஏன்னு சொன்னால் அல்லாஹை அவருக்கு உதவி செய்வதன் மூலமாக அல்லாஹுடைய மன்னிப்பு எனக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதை விட மேலானது சிறந்தது ஒன்றும் இல்லை, எனவே அவருக்கு நான் உபகாரத்தை தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி மனிதர்களிடத்திலிருந்து மூமின்களிடத்திலிருந்து உயர்வான பண்புகளையும் உயர்வான செயல்பாடுகளையும் அல்லாஹ் விரும்புகிறான். அதை விட்டு விட்டு ஈமானிலே ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறனா, மூமின் என்று மாறுதட்டி கொள்கிறனா, கசலைகளையும் மனசில வைத்துக் கொண்டு அஜீசுகளையும் வைத்துக் கொண்டு நானும் மூமின் என்று சொல்லிக் கொண்டிருப்பதிலே அர்த்தமில்லை. முடிந்த அளவுக்கு நம்முடைய தீய செயல்பாடுகளை, தீய குணங்களை நாம் குறைக்க வேண்டும், படிப்படியாக குறைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிற போது கண்டிப்பாக கூட சொல்லலை, அந்த மாதிரி கோபப்படுறது விட இது சிறந்தது, பொறுமையாளர்களுக்கு இது சிறந்தது. ஏன்னா மனிதனுடைய உணர்ச்சி என்ன என்பது அல்லாவுக்கு நன்கு தெரிந்திருக்கிறார். எனவேதான் அவனுக்கு கோரிக்கைகின்ற முறையில் அல்லாஹ் இங்கே சமாதானமாக சொல்லி காட்டுகிறான், அது மாதிரி செய்யாதீங்க, அது அல்லாவுக்கு ஒடுக்கமுடிய செயல் அல்ல அப்படிங்கிற சொல்லி காட்டுகிற. இது மாதிரி திருக்குறானில் நாம் பார்க்கிற போது ஏராளமான நிகழ்வுகளை காண முடியும். எந்தெந்த விஷயங்களிலே ஒரு மூமின் தவறு செய்கிற நிலையில தவறான போக்கில் ஈடுபடுவானோ, உடனே அவனை சரி செய்து நேரிய வழியிலே கொண்டு வருகிற அந்த நிலையை குர்ஆனின் மூலமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறான். மிக உயர்வான ஒரு பொக்கிசத்தை பெற்றிருக்கிற நாம், ஈமானின் அந்த பொக்கிசத்தை பெற்றிருக்கிற நாம், உயர்வான பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும், உயர்வான நடைமுறைகளை நம் இடத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா மனிதர்களை விட வித்தியாசப்படுத்தி காட்டுகின்ற சூழலை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும். இஸ்லாம் வந்து இந்த அளவுக்கு உயர்வாக உலகம் முழுவதும் விரிவடைந்திருக்கிறதுக்கு காரணமே இந்த பண்புகள் தான். முஸ்லிம்களுடைய பண்புகளை பார்க்கிறார்கள், அவருடைய பேச்சுக்களை பார்க்கிறார்கள், அவருடைய கொடுக்கல் வாங்கலை பார்க்கிறார்கள், உயர்ந்த மார்க்கம் என்று சொல்லி இஸ்லாத்தில் எதிர்கொண்ட நிகழ்வு தான் அன்றிலிருந்து இன்று வரையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் போகாத இடங்களெல்லாம் இஸ்லாம் பரவியது. இஸ்லாம் எங்கெல்லாம் போகவில்லையோ, இந்தோனேஷியா மலேசியா போன்ற நாடுகளிலே முஸ்லிம்கள் எல்லாம் வியாபார ரீதியாக வந்ததாக வரலாறு கிடையாது. ஆனால் அந்த நாடுகள் முஸ்லிம் நாடுகளாக ஆகிவிட்டன. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இஸ்லாமியர்களின் பண்புகளும் அவர்களுடைய செயல்பாடுகளும் தான். இது மாதிரியான நிலை நம் இடத்துல வந்துவிட்டால் நம்மை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. எதிரிகள் நம்மை கண்டு விரண்டு ஓடுகிற சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள் நம்மை கண்டு அஞ்சுகிற சூழ்நிலை ஏற்படும். ஒரு மனிதனிடத்திலே நல்ல செயல்களே இல்லை என்று சொல்லுகிற போது அவனிடத்திலே பலகீனம் ஏற்பட்டு விடுகிறது. அவனுடைய ஈமானம் பலகீனமாகி விடுகிறது. அவனை தாக்குவதற்கும் அவனை எதிர்கொள்வதற்கும் மற்றவர்கள் அணிதிரண்டு வருகிற சூழ்நிலை உருவாகி விடுகிறது. எனவே முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ்கிற சூழலை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்லராமன் அப்படிப்பட்ட அந்த நல்ல உயர்வான தன்மைகளை நம்மிடத்தில் ஏற்படுத்தி நம்மின் மூலமாக இஸ்லாத்திற்கு அல்லாஹ் தஆலா வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அவங்க ஏறுவார்கள்.